மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 25:39 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:39. நாபால் செத்துப்போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட பொழுது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோடு பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட பொழுது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமது அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம் ஏதோ நம்முடைய அர்ப்பணிப்பினாலேயோ நம்முடைய திறமையினாலேயோ அல்லது அனுபவத்தினாலேயோ நாம் பரிசுத்தமாய் அல்லது வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து விடுவது கிடையாது. நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய ஒத்தாசைதான் பிரதானமானது. கர்த்தருடைய ஒத்தாசைதான் பிரதானமானது. இங்கே தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்கு விரோதமாய் அவருக்கு விரோதமாய் நான் பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா, கர்த்தர் மட்டும் என்னை தடுக்கலைன்னா நான் பொல்லாப்பு செஞ்சிருப்பேன். அவர் தடுத்ததுனாலதான் நான் பொல்லாப்பு செய்யாம நான் சுத்தமா இருக்கிறேங்கிறான். இப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் பல நேரத்தில் அவர் நம்மை தடுக்காமல் விட்டாம நிறைய பொல்லாப்பு செஞ்சிருவோம். அவர் தடுக்கிறார். நம்ம பொல்லாப்பு செய்ய சில நேரத்தில் நம்ம நடத்தப்படுகிற நேரத்தில் கர்த்தர் வந்து குறுக்கியவது நின்று அதை தடுக்கிறதுனாலதான் நம்ம நிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்னைக்கோ போயிடும். நம்ம திறமையினாலேயோ ஏதோ நம்முடைய அர்ப்பணிப்பினாலேயோ நம்ம ஒன்று நிச்சயமாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நம்ம மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக முடியாது. யூதாவின் நிருபத்திலே முதல் அதிகாரத்தை ஒரே அதிகாரம் 24-25 வாசிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, யூதாவின் நிருபம் 24-25.
வழுவாதபடி உங்களை காக்கவும்,
வழுவாதபடி உங்களை காக்கவும்,
தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே,
தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே
மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமீன்.
வழுவாதபடி உங்களை காக்கிறவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நம்மை வழுவாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய திறமை அல்ல, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுனால தான் நம்ம நிற்கிறோம். இந்த இடத்திலே தாவீது இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீது இப்பொழுது அரண்மனையை விட்டு வெளியே அவன் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அவனை சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய நிலைமை மோசமாயிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தாவீதோடு ஒரு கூட்ட ஜனங்கள் அவன் கூட இருக்கிறாங்க. சில நேரத்தில் அவர்களுக்கு நல்ல உணவு இருக்கிறது, சில நேரத்தில் உணவில்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது. அப்பொழுது அந்த பகுதியிலே நாபால் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த நாபால் ஒரு நல்ல வசதியான மனுஷன். அவனுக்கு ஏராளமான ஆடுகள்லாம் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் அந்த மலைகளிலே தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அந்த மலைகளிலே அந்த பக்கம் வராங்க. இவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கு உணவில்லை. பல நேரத்திலே இந்த தாவீதுடைய கூட இருந்த ஆட்கள் நாபாலின் ஆடுகளை கொள்ளையடிக்க வந்தவருடைய கைகளுக்கு அந்த ஆடுகளை தப்புவித்திருக்கிறாங்க. அவனுக்கு சேவர் நிறைய சேவர் செஞ்சிருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் நம்ம இவனுக்கு எத்தனையோ உதவி செஞ்சிருக்கோம், அவனுடைய ஆடுகளை நம்ம எத்தனையோ முறை பாதுகாத்திருக்கிறோம், ஆகினால் அவன் கண்டிப்பாய் உதவி செய்வான் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தாவீது தன்னுடைய ஆட்களை அனுப்பி உணவு கேட்கிறான். எங்களுக்கு வேண்டிய காரியம் அதற்கு நாபால் நான் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுகிறான். அதற்கு அவன் அதெல்லாம் நான் செய்ய முடியாது, தாவீது யார், அவனுக்கு நான் ஏன் செய்யணும் என்று சொல்லி திருப்பி கேட்டு விடுகிற வாசிப்பாரு. 26 வசனத்தை வாசிப்போம். முதல்ல
இப்போது என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள்.
அடுத்தது பாருங்க, 34 வசனத்தை வாசிப்போம்.
நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம்விடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி
போதும். இங்கே பார்க்கும் பொழுது அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். அந்த சூழ்நிலையில தாவீது கோபம் வந்து நாபாலையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து விடும்படிக்கு தாவீது கோபப்படுறான். அந்த நேரத்தில் இந்த செய்தி நாபாலின் மனைவியாகி அபிகாயிலுக்கு கேள்விப்படுகிறாள். கேள்விப்பட்ட உடனே அவன் நினைக்கிற, ஐயோ, இந்த தாவீதுக்கு நம்ம எவ்வளவு உதவி செய்ய வேண்டும், நம்முடைய ஆடுகளை எத்தனையோ முறை பாதுகாத்திருக்கிறார், ஆனால் நம்முடைய புருஷன் இப்படி ஒரு கடினமான இருதயம் உள்ளவனா இருக்கிறானே என்று அவள் வருத்தப்படுகிறார். அபிகாயில் ஒரு நல்ல சுபாவம் உள்ளவன். இந்த நாபால் எப்படிப்பட்டவனா, பெயருக்கு ஏற்ற விதத்தில் இருக்கிறவன். 25 அதிகாரத்தில் 25 வசனத்தை வாசிங்க. அங்க அவனுடைய மனைவியாக அபிகாயில் என்ன சொல்றா பாருங்க, 25 வசனம்.
என் ஆண்டவனாகிய நீ நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் அவன் பெயர் நாபால்
அவனுக்கு
பைத்தியமும் இருக்கிறது
இதுதான் பெயர் வைக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதுங்களா? அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான், புரியுதா? இது ரொம்ப முக்கியம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நாபால்னா பைத்தியன் அப்படின்னு அர்த்தம், பைத்தியக்காரன் அர்த்தம். அப்ப அவனுக்கு பைத்தியக்காரன் யாரோ பேர் வச்சிருக்கிறாங்க, அதே போல அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. இல்ல, இது உண்மை, எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய உண்மையிலே சொல்ல போனா இது ரொம்ப சாதாரண வார்த்தை கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். சில பெயர்களை கிறிஸ்தவர்கள் தெரியாம வைப்பாங்க, அது நல்ல பெயர் கிடையாது. இப்போதான் தயானு நிறைய பேர் வைப்பாங்க, தயானா, அது ரொம்ப மோசமான பேர். அது பைபிள்ல வந்து பழைய ஏற்பாட்டில் யாக்கோபின் மகள் தியானாள், அது வந்து தயானா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எபேசுவில் இருந்த ஒரு விக்கிரக ஆவி, ஒரு பெண் தெய்வம், அதுக்கு பேரு தியானாள், தியானாளே தெய்வம் அப்படின்னுவாங்க இல்லையா, தியானாள் தெய்வம். அது ஒரு பெண் தெய்வம், ஒரு அசுத்தாவி பிசாசு, அதுக்கு தயனான பேரு. அந்த பெயரை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அது எனக்கு எல்லாம் 100% தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய டயனாக்கள் மோசமா தான் இருந்திருக்கிறாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் இங்கிலாந்து டயனால் இருந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் மோசமா தான் போயிருக்குது. உண்மையில இந்த பெயருக்கு நிஜமாவே காரியம் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் என்னைக்குமே பார்க்கும்போது பைபிள்ல பேரை மாத்தி இருக்கிறார் இல்லையா. இது ரொம்ப சீரியஸான விஷயம். நிறைய பேர் வந்து பழைய பேரே சாட்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பழைய பேரில் இருப்பாங்க. அது வந்து ஒரு காமன் நேம் இருந்த பிரச்சனை கிடையாது, ஏதோ மோகன், குமார், சுரேஷ், ரமேஷ் இருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒரு விக்கிரகத்தின் பெயர், ஒரு பிசாசுனுடைய பெயர், ஒரு அசுத்தாவின் பெயரை உடையவர்களா இருந்தால் கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் பெயரை மாத்தணும், கண்டிப்பா மாத்தணும். ஏன்னா அது வந்து அந்த பிசாசை நம்ம என்ன செய்யணும், நம்மளே வாயை திறந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அந்த பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த பிசாசை நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த சுபாவங்கள் வரும் என்பதற்கு வேதமே நமக்கு அடையாளமா இருக்கிறது. இது இந்த வார்த்தையினால மட்டும் கிடையாது, பிதா நமக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது பெயரை மாத்தி இருக்கிறார் இல்லையா. யாக்கோபு மாத்தினார், ஆபிரகாம் மாத்தினார், சாராள மாத்தினார், எல்லாத்தையும் மாத்தி இருக்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பிதா மாத்தினார். புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்து பெயரை மாத்தி இருக்கிறார் இல்லையா, பெயரை மாத்தி இருக்கிறார். அப்ப இது வந்து பெயர் மாற்றம் என்பது முக்கியமான விஷயம்தான். அதனால வந்து மோசமான அர்த்தமுடைய பெயரா இருந்தால் கண்டிப்பாகவே மாற்றப்பட வேண்டும். சரி, இன்னைக்கு நமக்கு அது செய்தி அல்ல, இங்க நம்ம கவனிக்கணும். இவன் பெயர் எப்படியோ அப்படியே இவன் பைத்தியக்காரன், இவன் ஒரு மூடன், நன்மைக்கு தீமை செய்கிறவன், அப்படி போட்டு ஒரு மோசமான சுபாவம் உள்ளவன். தாவீது இவன் மேல் கோபம் கொண்டு இவனை அழிக்க நினைக்கும் பொழுது இவன் மனைவி அதை கேள்விப்பட்டு உடனே தாவீதை சந்திக்க வருகிறாள். சந்திக்க வரும்பொழுது அவர் வெறுமையா வரல, ஏராளமான வற்றலான திராட்சை குலைகளை எடுத்துட்டு வரார். மற்றும் அவர்களுக்கு வேண்டிய உணவுகள் நிறைய காரியத்தை எடுத்துட்டு வந்து தாவீதை சந்திக்க வரார். இந்த காரியம் இந்த நாபாலுக்கு தெரிய வருகிறது. நாபாலுக்கு தெரிய வந்த உடனே தன்னுடைய மனைவி இவ்வளவு காரியத்தை எடுத்துக்கொண்டு போகிறாள் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் இருதயம் அவனுக்குள் செத்தது என்று வேதம் சொல்லுது. இருதயம் செத்தது என்ன அர்த்தம்? ஹார்ட் அட்டாக் அர்த்தம். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவனுக்கு. இருதயம் அவனுக்குள் செத்தது. அவன் இரு அதிகாரத்துக்குள்ள நீங்க அவன் வீட்டில் படிச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து படிக்க டைம் இல்ல. அவன் இருதயம் அவனுக்குள் செத்து அவன் கர்த்தர் அவனை வாதித்ததினால் அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த நாபாலுக்கு ஐயோ நம்முடைய பொருள் எல்லாம் இப்படி போகும் நினைச்ச உடனே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான். இந்த சூழ்நிலையிலே தாவீது அந்த நிலைமையில தான் இந்த வார்த்தையை சொல்றான், எனக்கு நான் பொல்லாப்பு செய்யாதபடி என்னை தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை கர்த்தரே இவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும்படி அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்திட்டார். இல்லனா நான் போய் என் கையினால் அவனை வெட்டி கொண்டிருப்பேன். நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை தடுத்து, இந்த பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் தடுத்தாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் வழுவாமல் இருப்பது, கர்த்தருக்கு என்று நாம் ஜீவிக்கிறது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதை கர்த்தர் தான் நமக்கு கிருபை செய்கிறார், வழுவாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய நிதானத்தை இழந்து நாம் தவறு செய்ய எத்தனைக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் குறுக்கிட்டு நாம் தவறு செய்யாதபடி நம்மை தடுத்தாடுகிறார், பலவந்தமாய் குறுக்கிடுகிறார். அவரே குறுக்கிட்டு நாம் அதை தவறு செய்யாதபடி தடுத்து விடுகிறார். இதை நம்ம தேவ பிள்ளைகள் என்றைக்குமே உணரணும். ஏன்னா நம்முடைய பாட்டு மட்டும் கிடையாது, நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கையில நம்முடைய பாட்டு என்று சொல்வதை விட கர்த்தருடைய பாட்டு அதிகமா இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தில் சொல்லுதுல கர்த்தருக்கு நம்ம அதிகமாய் நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகினால் இன்னைக்கு இதை குறித்து தாவீதுடைய வாழ்க்கையில் இவன் பல நேரத்தில் இப்படி இருந்திருக்கிறான், இதுக்கு என்னென்ன ரீசன், கர்த்தர் எப்படி இவனை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தரே இந்த நாபாலை நியாயம் விசாரித்து தாவீது பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இரண்டாவது இன்னொரு சம்பவத்துக்கு நேரப்படலாம். 1 சாமுவேல் 24 4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான்.
இங்கே பார்க்கும் பொழுது தாவீதுக்கும் சவுலுக்கும் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். சவுனுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தால் ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அவனை ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார். சில காலம் அவனுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. பிலிஸ்தீனோடு கூடிய முதல் யுத்தம் நல்லா இருந்துச்சு. பின்பு அமலோக்கியரோடு கூடிய யுத்தத்தில் அங்க வரும்பொழுது அங்கே சில தவறுகள் நடந்தது. பிலிஸ்தீனோடு கூடிய யுத்தத்தில் வரும்பொழுதும் அவசரப்பட்டு ஒரு பலி செலுத்தலாம். அமலோக்கியரோடு கூடிய யுத்தம் வந்த பொழுது கர்த்தர் முற்றிலும் அழிக்க சொன்ன விஷயத்தில் அவன் பாதியை அழித்து பாதியை அழிக்காம வைத்தான். இப்படி அவருடைய வாழ்க்கையில் சில குறைகள் வந்து கொண்டே இருக்க இருக்க கர்த்தர் அவனை புறக்கணிச்சிட்டார். முதல் காரியத்திலே கர்த்தர் அவனை விட்டு ராஜீபாரம் பிடுங்கப்படும் சொன்னாரு. இரண்டாவது காரியம் வரும்பொழுது கர்த்தர் உடனே சாமுவேல் கிட்ட சொல்லிட்டார், எதுவரைக்கும் நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய், உன் தைல கொம்பை எடுத்துக் கொண்டு வா, நான் பெத்லகேமியன் ஆகி ஈசாயின் வீட்டுக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரர்கள் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். இது 1 சாமுவேல் 16 இருக்கிறது. கர்த்தர் இப்படி சொல்லி தாவீதை தெரிந்தெடுத்தார். சவுலை கர்த்தர் புறக்கணித்து விட்டார். கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்ட உடனே கர்த்தர் அவனை கொஞ்சம் கொஞ்சமா சீன்ல கொண்டு வர்றாரு. அவனை கிராஜுவலா கொண்டு வந்து உச்சகட்டமாக கோலியாத்தை வீழ்த்தும்படி செஞ்சார். கோலியாத்தை வீழ்த்தும்படி செஞ்ச உடனே ஒரே நாள்ல தாவீது ஹீரோ ஆயிட்டான். தேசத்தில் எல்லாருக்கும் பிரபலமான மனுஷனாயிட்டான். அவரை அறியாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லுகிற லெவலுக்கு ஒரே நாளில் அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டு விட்டது. அந்த நாளில் பார்க்கும் பொழுது சவுளுடைய இருதயம் அவனுக்கு விரோதமாய் காய் மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான், எரிச்சல் அடைந்தான். ஆகினால் அன்று முதற்கொண்டு தன்னை பார்க்கிலும் தாவீதுக்கு அதிகமான கன மகிமை கிடைக்கிறது என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பொறாமையில் நிறைந்து அவனை கொல்லுகிறதற்கு அவன் வேட்டையாட ஆரம்பிக்கிறான். வேட்டையாட ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு ரொம்ப பரிதாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு பிறகு சவுல் செஞ்ச காரியம் உருப்படியா செஞ்ச காரியம் ஒண்ணுமே கிடையாது. என்னைக்கு தாவீது இந்த கோலியாத்தை வீழ்த்தினான் அதுக்கு பிறகு அவனுடைய லைஃப் நீங்க பாத்தீங்களானால், அவன் ராஜ்யபாரம் அதுக்கு பிறகு இருந்துச்சு, 40 வருஷம் அரசாண்டான். ஆனால் அந்த மீதியான காலம் முழுவதிலும் பெரும்பாலான காலத்தை தாவீதை வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணானே தவிர அவன் வேறு எதுக்குமே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கோ தேசத்தை முன்னேற்றத்திற்குள் கொண்டு போவதற்கோ ஜனங்களை விசாரிக்கிறதற்கோ அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்தவே இல்லை. பெரும்பாலான நேரத்தை இவன் தாவீதை காடுகளிலும் மலைகளிலும் துரத்துத்தவத்தையும் துரத்திட்டு இருந்தான். ஒரு மனுஷனை துரத்துகிறதற்கு தன்னுடைய முழு கவனத்தையும் தன்னுடைய முழு ராணுவத்தையும் செலவு பண்ணான், தன்னுடைய நேரத்தையெல்லாம் அதுல செலவு பண்ணானே தவிர அவன் எதற்காகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டு எதற்காக ராஜாவா உட்கார்ந்துன்றத அவன் மறந்துட்டான். தன்னுடைய செல்பிஷ் நோக்கத்தில், அவனுடைய சுயநலமான நோக்கத்துல தான் அவன் செயல்பட்டானே தவிர அவன் தேவ திட்டத்துக்குள் அவன் அரசாட்சி செய்யவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இப்பொழுது சவுல் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். ஒரு கட்டத்திலே இந்த சவுல் ஒரு கெபிக்குள் இருக்கிறான். அந்த நேரத்தில் தாவீதோடு கூட இருந்தவர்கள் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே தாவீது சொல்றாங்க, தாவீது இதுதான் நேரம், கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த சவுலை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரம் இந்த நேரம் தான். ஆகையினாலே இப்ப போய் சவுலை பண்ணிடும், தனியா மாட்டிட்டான், கோபிகளை மாட்டிட்டான், இனி அவன் தப்பிக்க வாய்ப்பு இல்லை, க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றான். ஆனா தாவீதுக்கு அது மனசு வரல. உள்ள போறான், போய் அவனுடைய சால்வீர் ஓரத மட்டும் கொஞ்சம் ஓரமா வெட்டிட்டு பேசாம வந்துட்டே இருக்கிறான். நல்ல வாய்ப்பு கிடைச்சது, சவுலை கொல்லுகிறதற்கு அருமையான சந்தர்ப்பம், இவனை வேட்டையாடி கொண்டிருந்தவனை கொல்லுகிறதற்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கூட இருக்கிறவங்களும் தூண்டி விடுறாங்க. சில நேரத்தில் பாருங்க, பொல்லா போன காரியத்தை நம்ம செய்ய நம்ம மனசு வர்றது கூட நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல நாலு பேர் தூண்டி விடுவாங்க. கெட்ட விஷயத்துக்கு தான் தூண்டி விடுறாங்க. இதுதான் நேரம், கொண்டுடும், தூண்டி விடுறாங்க. ஆனால் எத்தனை பேர் அவனை தூண்டினாலும் அவனுக்கு அது ஒரு அருமையான சந்தர்ப்பமாய் வாய்த்தாலும் தாவீது அதை செய்யல. போய் சால்வை மட்டும் கொஞ்சம் ஓரத்தில் வெட்டிட்டு வந்துட்டான். அந்த சால்வையை வெட்டதுக்கே அவன் இருதயம் படபடப்பா இருந்துச்சான். ஐயோ, அந்த சால்வை இப்ப வெட்டிட்டு வந்துட்டது, சவுளுடைய சால்வை வெட்டிட்டு வந்துட்டது. அதுக்கே அவன் இருதயம் படபடப்பா இருந்துச்சான். அவனுடைய ஜனங்கள் அவனோடு கூட இருந்தவங்க தாவீத சவுல கொடுறதுக்கு நாங்க போய் கொள்றோம் நின்னாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா, சவுல கொல்ல வேண்டாம். ஏன், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் உங்களை கைகளை போடாதேயுங்கள் என்று சொல்லி இவனும் அவன் உங்களை கொல்லல, மற்றவங்க கொள்றதுக்கும் பேசாம விட்டு கொடுக்கல. இவரோட இவன் கொல்லாம இருந்து சரி யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு பேசாம இருந்தான்னா கூட தாவீதோடு இருந்தவங்க போய் சவுலை கொண்டுட்டு இருப்பாங்க. மற்றவங்க கொள்றதுக்கு அவன் அனுமதிக்கல, தடுத்துட்டான். ஆனா உண்மை என்ன, இந்த இடத்துல தாவீது சொன்ன ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, அவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்றான். தாவீது இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுவதற்கு, இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமான சம்பவம் சூழ்நிலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்று சொன்னாலும் இந்த இடத்தில் சவுளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. சவுளுடைய கண்டிஷன் இந்த நேரத்தில் அது கிடையாது. வாசி பாருங்க 18 அதிகாரத்துக்கு போவோம். 1 சாமுவேல் 18 12 வரைக்கும் வாசிப்போம்.
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான்.
இங்கே பார்க்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். தாவீது எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அதே நேரத்திலே சவுலின் மேல் இருந்த அபிஷேகம் அவனை விட்டு விலகி போயிற்று. நீங்க பாருங்க 16:12 பிறகு வாசிப்போம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கவனிக்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. தாவீதை சாமுவேல் வந்து எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறான். தைலத்தினால், அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த அபிஷேக தைலம் தாவீதின் மேல் ஊற்றப்படும் பொழுது அவன் கண்களுக்கு மறைவாக வேறொரு காரியம் நடக்குது. வெளிப்பிரகாரமாய் எண்ணெய் ஊற்றப்படுகிறது, ஆனால் கண்களுக்கு மறைவிலே தேவ ஆவியானது வந்து இது தாவீதை நிரப்பினார். இவனை நிரப்புகிற அதே நேரத்தில் இந்த ராஜதீக அபிஷேகம் இவனை வந்து நிரப்பியது. இந்த ராஜதீக அபிஷேகம் இங்கே நிரப்புகிற அதே நேரத்தில் அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த ராஜதீக அபிஷேகம் சவுலை விட்டு எடுபட்டு போய்விட்டது. ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்குள்ள ராஜதீக அபிஷேகம் இருக்க முடியாது. ஒரு நேரத்தில் ஒருத்தர் உள்ளதா. சவுலுக்குள் இந்த ராஜதீக அபிஷேகம் எடுக்கப்பட்டது, தாவீதுக்குள் அந்த ராஜதீக அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. 18 படிச்சு அங்க வரும் பொழுதும் பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகம் எடுக்கப்பட்ட உடனே அந்த இடம் காலியான உடனே ஒரு பொல்லாத ஆவி வந்து சவுலை நிரப்பிவிட்டது. இந்த சவுல் இந்த தாவீதை துரத்து துரத்து துரத்துனதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அவன் பொல்லாத ஆவியினால் அவன் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். அவன் நினைச்சா கத்தருடைய ஆவியானவரால் நம்ம நிறைஞ்சிருக்கிறோம், நம்ம நடத்துறோம். கிடையவே கிடையாது. என்றைக்கு தாவீதை கத்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அன்றைக்கு சவுல் மேலிருந்து அபிஷேகம் போயிடுச்சு. அந்த நாள்லயே ஒரு பொல்லாத ஆவி அந்த இடத்தை வந்து நிரப்பி விட்டது. ஆனா அது சவுலுக்கு தெரியல. 18 பாருங்க, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தானா. இது தீர்க்க தரிசனம் எந்த ஆவினால சொல்றான், பிசாசின் ஆவியினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா வெளியில பாக்குறதுக்கு பார்த்தா இவன் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி இருக்குது. ஆனா உண்மையில அது வேற ஆவி அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சுட்டு இருக்குது. புரியுதுல, ரொம்ப டேஞ்சரஸ் விஷயம் இதெல்லாம். நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான காரியம். இன்னைக்கு ஊழியத்தின் விஷயத்தில் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறாங்க. என்னமோ சுயமா நினைச்சு சாதாரணமா செஞ்சிடறாங்க. ஆனால் அவங்க செய்யும் பொழுது வேற ஆவி புகுந்து அவங்க அதை கண்டினியூ பண்ண வைக்கிறது. தப்பான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க, தப்பான பொய் தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்ப கர்த்தருடைய ஆவியான விலகுவார், வேறொரு ஆவி புகுந்து அவங்க செய்யற காரியத்தை அழகாக பெட்டரா செய்ய வைக்கும். அவங்க வேற ஆவியில இயங்கி தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில பார்க்கும்போது தீர்க்கதரிசனமா தெரியும், ஆனா வேற ஆவியத சொல்லிட்டு இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. சவுளுடைய வாழ்க்கையில தான் நடக்குது. கர்த்தர் தான் தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறவர். ஆனா கர்த்தருடைய ஆவியானது விலகிட்டாரு, பொல்லாத ஆவி இறங்கிடுச்சு. ஆனா பொல்லாத ஆவியான நிறைஞ்சு இப்ப அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சவுலின் மேல் எப்பொழுதோ அபிஷேகம் போய்விட்டது. அபிஷேகம் போயிடுச்சு. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ண அந்த நாளிலேயே சவுல் அபிஷேகத்தை இழந்து விட்டான். ஆனாலும் கூட அபிஷேகத்தை இழந்தவன் தானே, அவனுக்குள்ள இன்னைக்கு அபிஷேகம் இல்லை அப்படின்னு தாவீது அவனை சீப்பா நினைக்கல. ஒரு நாள் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதை அவன் நினைக்கிறான், அவை அவன் நினைக்கிறான். அதை அவன் நினைத்ததினாலே அவனை கடைசி வரைக்கும் தாவீது மதிச்சுக்கிட்டே இருந்தான். சவுல் அவன் கடைசி வரைக்கும் மதிச்சான் தாவீது. ஒரே ரீசன் என்ன தெரியுமா, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. அந்த ஒரே காரியம். இப்படி இந்த சந்தர்ப்பத்தில் தாவீது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அபிஷேகம் எப்ப போயிடுச்சு, இப்ப அவன் கை போடலாம், தைரியமா கை போடலாம், மேல அபிஷேகம் கிடையாது. ஆனாலும் ஒரு நாள் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதை தாவீது எனக்கவே மறக்கல. அதை மனதிலே வைத்து அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொல்லி அவன் நினைத்து அவன் கவனமாக அவன் கைப்படாமல் இருந்தான். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த சவுலை கொள்ளுகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த வாய்ப்பை கிடைத்தாலும் அந்த காரியத்தை, இந்த பொல்லாப்பான காரியத்தை அவன் செய்யவே இல்லை. ஒரே ரீசன், அபிஷேகத்தை அவன் மதித்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையிலே முதலாவது நாம் பாவம் செய்யாதபடி கர்த்தர் சில நேரத்தில் நம்ம துணிந்து நம்ம செய்யும் போது கர்த்தர் குறுக்கிட்டு நம்ம செய்யாதபடி தடுக்கிறார். நாபால் விஷயத்தில் நடந்தது போல, தாவீதுடைய வாழ்க்கையில் தடுத்தது போல, நம்ம நேரத்தில் நம்ம அறியாமல் சில நேரத்தில் தப்பான காரியம் செய்ய நம்ம போயிடுறோம், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிடறோம். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்ம ஏதோ ஒரு எமோஷன்ல நம்ம அவசரப்பட்டு மூடத்தனமா நம்ம சில காரியத்தை செய்ய நினைச்சாலும் கர்த்தர் குறுக்கிட்டார், கர்த்தர் குறுக்கிட்டார். யாருனாலே கோபம் வரும், போன் பண்ணி அவங்க ஏதாவது பேசணும்னு நினைப்பீங்க, அப்பதான் வரும். அவங்க வந்து கர்த்தர் என்ன சொல்றது, இந்த லைன் வந்து கிடைக்கலன்னு உங்களுக்கு வரும், உங்களுக்கு அந்த லைன் உங்களுக்கு கிடைக்காது, அவங்க அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா அள்ளிப்பாங்க. கர்த்தரே செய்வார், லைன் கிடைக்காதபடி செய்வார். ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் குறுக்கே வந்து நம்ம தவறு செய்யாதபடி கர்த்தர் செய்வார். இதே போல கர்த்தர் தடுக்கிற ஒரு சைடு. இரண்டாவது, தாவீது அவன் செய்யாமல் இருக்க காரணம் அபிஷேகத்தை கனம் பண்ண. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னைக்குமே அபிஷேகத்தை மதிக்கணும். தாவீது சவுல் மேல இருக்கிற அபிஷேகத்தை மதிச்சான். ஆனா இன்னைக்கு இந்த புதிய பாட்டு காலத்தில் சொல்லுகிறேன், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்ம மதிக்கணும். புரிதலா, ஒரு தேவ பிள்ளை நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்ம ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். அபிஷேகம் என்பது ஒரு பொக்கிஷம், புரிதலா, ஒரு பொக்கிஷம். வேதத்தில் பாருங்க, 2 கொரிந்தியர் 4:6-7, 2 கொரிந்தியர் 4:6-7.
இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை,
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை
எங்களால் உண்டாயிராமல்,
எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி,
தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி
இந்த பொக்கிஷத்தை,
இந்த பொக்கிஷத்தை
மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்,
மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிமாகிய ஒளி தோன்றும் பண்ணும் பொருட்டு தம் இருதயத்தில் பிரகாசித்தார். இந்த பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாக இருக்கிற இந்த சரீரத்திலே இந்த பொக்கிஷமாகிய அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் இந்த மண்பாண்டத்துக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். அப்ப இந்த அபிஷேகத்தை ஒரு தேவ பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா மதிக்கணும். அனாயிட்டிங்ன்றது வரும்போது நான் உண்மையா சொல்றேன், இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இந்த அனாயிட்டிங்குடைய சென்சிட்டிவ்னஸ் தெரியறது இல்லை. என்ன நினைக்கிறோம், நம்ம ஈஸியா நம்ம போறோம், ஜெபிக்கிறோம், சர்ச்சில் போய் நிக்கிறோம், சோத்திரம் பண்றோம், ஒரு பெரிய அபிஷேகம் வந்துருது. அது வேற. இப்ப நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், வர்ஷிப்ல நிக்கிற எல்லாம் துதிக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் நம்மளை வந்து தொழுது, உண்மைதான். ஆனால் அது அல்ல நமக்கு நிறைவான காரியம். ஒரு கூட்டத்தோடு வந்து நிற்கும் போது நம்ம மேல அப்படி அடிக்கிற அலை, அது வேற. நமக்குள்ளே அபிஷேகம் தங்கி இருக்கணும். ஒரு கூட்டத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு அபிஷேகம்ன்றது கிடையாது. நீங்க ரோட்ல நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஃபீல் பண்ண தெரியணும். வீட்டில் இருக்கும் பொழுதும், அல்லது படுத்து இருக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், நீங்க சாப்பிடும் பொழுதும், மற்ற நேரத்தில் கூட உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் ஃபீல் பண்ண தெரியணும். இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் மிகவும் சென்சிட்டிவ் ஆனவர். இந்த பொக்கிஷம், இது ஒரு பொக்கிஷம், இது மண்பாண்டமாகி இந்த சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நம்ம பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளணும்னா, ஆவியானவரை நம்ம எந்த விஷயத்திலும் துக்கப்படுத்தாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறதுன்றதுனா அதுதான் விஷயம். மேல விட்டு அப்படியே வந்துடும். ஒரு சண்டே சர்வீஸ் அப்படியே கிடக்கிற நாலு அந்நிய பாஷை பேசிட்டு போறதல்ல அபிஷேகம்ன்றது, அது அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் என்பது நம்ம லைஃப்ல எப்பவுமே நமக்குள் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். அது எபேசிய 4:27 பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள்ன்றார். 30-31 வசனங்களில பார்த்தீங்க, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எதனால துக்கப்படுத்தணும்? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் மற்ற தூஷணம் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க கடவுதுங்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துறதுக்கு நம்ம பெருசா போய் ஒரு துணிகரமாய் ஒரு பாவத்தை போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் மேல ஒரு கசப்பு, யாராவது ஒருத்தர் மேல ஒரு கோபம், யாராவது ஒருத்தர் மேல ஒரு வைராக்கியம், இது இருந்தாலே போதும், நமக்குள் இருக்கிற ஆவியானவர் விசனம் அடைகிறார். புரியல? ஆவியானவர் துக்கம் அடைகிறார். இந்த ஆவியானவர் நம்மை மீட்கும்படியாக மீட்கப்படும் நாளுக்காக நம்ம மேல இருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தும் பொழுது அவர் எப்படி நமக்குள்ள ஃப்ரீயா அவர் செயல்பட முடியும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களை வந்து நல்லா ரிசீவ் பண்ணாத நேரத்தில் எப்படி அந்த வீட்டுக்குள்ள உங்களால ஃப்ரீயா இருக்க முடியும்? அந்த வீட்டில் இருக்கக்கூட மலர்ந்த முகத்தோடு ரிசீவ் பண்ணாங்கன்னா சந்தோஷமா உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரீயா உட்காந்து பேச முடியும். ஆனா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மலர்ந்த முகத்தோடு சந்தோஷமா உங்களை வரவேற்காம திரும்ப வந்துட்டியான்ற மாதிரி உங்களை அப்படி ஏற இறங்க பார்த்தாங்கன்னாக்க எப்படி நீ அந்த இடத்துல சந்தோஷமா உங்களை ஃப்ரீயா உங்களோட உட்காந்து பேச முடியும், சந்தோஷமா அந்த வீட்டில் செயல்பட முடியும், சந்தோஷமா அந்த வீட்டில் சாப்பிட முடியும், எதுவும் செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதே போலதான் சொல்றேன், நம்ம அவரை சந்தோஷமாய் வைக்க தெரியணும். அப்ப வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம மதிக்கிறோம். இந்த ஆவியானவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஒரு பொக்கிஷம். இந்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்துல நான் ஒரு தவறு செய்தால் இந்த ஆவியானவர் துக்கப்படுவார். இந்த ஆவியானவர் எனக்குள்ள அவர் துக்கப்பட்டு விட்டால் அவர் எனக்குள்ள இருந்து செயல்பட முடியாது. அவருடைய சந்தோஷத்தை நான் இழந்து போயிடுவேன், அவருடைய நடத்துதலை நான் இழந்து போயிடுவேன், அவர் என்னோடு கூட பேசுகிறதான அனுபவத்தை நான் இழந்து போயிடுவேன். அதனால இந்த அபிஷேகத்தை மதித்து ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அபிஷேகத்தை மதிக்கணும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம மதிக்கணும். அந்த அபிஷேகத்தை நம்ம மதிச்சாதான் நம்ம லைஃப் நேர்த்தியாய் கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த நூற்றாண்டிலே கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட நல்ல ஊழியர்களிலே கேத்தரின் குல்மன் என்ற ஒரு சகோதரியும் உண்டு. அந்த கேத்தரின் குல்மனுடைய வாழ்க்கை அபிஷேகத்திற்கு பெயர் பெற்ற ஒரு ஊழியம். இதுவரைக்கும் எந்த பெண்களையுமே கர்த்தர் அப்படி பயன்படுத்துறதில்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் வல்லமையா அந்த மகளை பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் மூலமாகத்தான் பென்னிகின் தொடப்பட்டு வல்லமையான ஊழியத்தை தன் வாழ்க்கையில் அவர் பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொல்றார். அந்த கேத்தரின் குல்மனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் இருந்துச்சு. அவங்க வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டு உற்சாகமாய் ஊழிய செஞ்சிருக்கிறாங்க. அபிஷேகம் பெற்று உற்சாகமாய் ஊழிய செஞ்சிருக்கிறாங்க. நல்ல ஆத்தும ஆதாய கூட்டங்கள் நடத்தி நிறைய பேர் ஆதாயப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. வாலிபர்களை நிறைய பேர் ஆதாயப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஊழியத்திலே ஒரு சகோதரன் வந்து இணைஞ்சிருக்கிறார். அவரையும் உங்களுக்கு வந்து ஊழியத்தில் ஹெல்ப்புக்கு வச்சு ஊழிய ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. அவர் ஒரு திருமணமான ஒரு நபர். ஆனால் நாட்கள் செல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் செய்து செய்து கடைசியில் இவர்களுக்குள் ஒரு தப்பான உறவு ஏற்பட்டு விடுகிறது. அந்த மனுஷனும் அதை உணரல, இந்த கேத்தரின் குழுமனும் அதனுடைய தவறை உணராமல் தவறான வாழ்க்கையில போயிட்டாங்க. வெளியில கூட்டம் நடத்துறாங்க, ஆனா உள்ளாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள தவறான ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மனுஷன் கடைசியில் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டார், வந்து இவங்களுடைய செட்டில் ஆயிட்டாரு. இவங்க ஒரு பக்கத்தில் தப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நாட்கள் போகிறது போகிறது, கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்துல காரியங்கள் மங்கி கொண்டு போகிறது. ஒரு கட்டத்தில் வந்த உடனே இவங்க வந்து இப்படியே நாட்கள் போய் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இந்த வாழ்க்கை தொடருது. கொஞ்ச நாள் அல்ல, இத்தனையும் கேத்தரின் குழுமன் அபிஷேகம் பெற்ற பெண், அந்த நபரும் அபிஷேகம் பெற்றவர், ரெண்டு பேரும் அபிஷேகத்தை மதிக்காமல் ரெண்டு பேரும் தப்பான காரியத்தில் போறாங்க. 10 வருஷம் போகுது, ஆனால் ஆவியானவர் தொடர்ந்து போராடுறார். அவருடைய பாப வாழ்க்கையை உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆவியானவருடைய போராட்டத்தை கேத்தரின் குழுமனால் தாங்க முடியல. நடுராத்திரியிலே சொல்லும் கொள்ளாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. இந்த கொடிய வேதனை உள்ள வாழ்க்கை, கர்த்தரை துக்கப்படுத்துகிற அந்த மோசமான வாழ்க்கை, இனி எனக்கு வேண்டாம், நான் தப்பு செஞ்சிட்டேன் என்று சொல்லி 10 வருஷத்துக்கு பிறகு உணர்ந்து அந்த பாப வாழ்க்கை விட்டு வெளியில ஓடினாங்க. வெளியில ஓடின பிறகு அவங்களை யாரும் ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. ஆனாலும் பல நாட்கள் பல மாதங்கள் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்கிறாங்க கத்தரிடத்துல கதறினாங்க, ஆண்டவரே நான் அபிஷேகத்தை நான் அவமதிச்சு பாவத்துல போயிட்டேன். கடைசியில நாட்கள் சில சில கத்தர் அவளுக்கு திருவையா இறங்கினார். எனக்கு பாவத்தை விட்டுட்டாங்க. எனக்கு ஒண்ணு நல்லா தெரியணும், ஒரு மனுஷன் வந்து பாவத்தை விடாமல் கத்தரிடத்துல மன்னிப்பு கேட்கறது அர்த்தமே கிடையாது. நீங்க நிறைய பேர் நினைக்கணும் பாவத்தை விட பாவத்தை தொடர்ந்து கொண்டே கர்த்தர் மன்னிச்சார் நினைக்கிறாங்க. கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். பாவத்தை விட்டாதான் கர்த்தர் என்ன செய்வார், மன்னிப்பார். மன்னிக்கா பாவத்தை விடாம கர்த்தர்கிட்ட பாவம் அறிக்கப்படுறது அர்த்தமே கிடையாது. அப்ப பாவத்தை விட்டுட்டு கர்த்தர்கிட்ட அறிக்கப்பட்டதுனால கர்த்தர் மன்னித்தார். மன்னித்து மறுபடியும் அவங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் அவளுக்கு நிறைவா கொடுத்தார். கொடுத்த பிறகு திரும்பி ஊழிய செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஊழியத்தை ஆரம்பித்து கர்த்தர் அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நான் எந்த நிலைமையிலும் எனக்குள் இருக்கிற இந்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். ஏன்னா 10 வருஷம் அவரை எவ்வளவு வேதனைப்படுதுன்னு அவளை வேதனைப்படுத்திட்டேன். அதனால இனி நான் இந்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படிங்கறதுல மட்டும் ஸ்ட்ராங்கா தீர்மானம் பண்ணாங்க. தீர்மானம் பண்ணி அவங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் அதை கனப்படுத்த ஆரம்பிச்சார். அவங்க ஸ்டேஜ்ல ஏறி நிப்பாங்களாம். அதை நான் சில வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்திருக்கேன், அவருடைய சில புக்லையும் பார்த்திருக்கேன். ஸ்டேஜ்ல ஏறி நிற்கும் பொழுது அவங்களுடைய உள்ளம் அப்படியே ஜனங்களை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பலருடைய காரியம் அவங்களுக்கு ஆவியாளர் மூலமாக வெளிப்படுத்தப்படும். இந்த நபருடைய வாழ்க்கை, இந்த பாவத்திற்கு இந்த நபருடைய வாழ்க்கை இது சரியில்லை. உடனே ஸ்டேஜில் அப்படியே ஓன் அழுவாங்களாம். அழுதுட்டு ஐயோ எனக்கு பிரியமானவர்களை ஏன் இப்படி நீங்க துக்கப்படுத்துறீங்கன்னு அழுவாங்களாம். எனக்கு பிரியமானவரை நீங்க இப்படி துக்கப்படுத்துறீங்க. அவங்க மத்தவங்களுடைய பாவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவங்க இறுதியை உடஞ்சு அழுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சென்சிட்டிவான அந்த இருதயம் மத்தவங்க ஆவியானவர் துக்கப்படுத்தும் பொழுது அதை சகித்துக் கொள்ள முடியாதபடி எனக்கு பிரியமானவரை ஏன் நீங்க இப்படி துக்கப்படுத்துறீங்கன்னு அழுவாங்க. அவங்க மேல அப்படி ஒரு அபிஷேகம் இருந்தது, அவங்க அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருந்ததுனால அந்த அபிஷேகம் இருந்தது. அவங்களை குறித்து நிறைய சம்பவங்கள் உள்ள ஒரு முறை கூட்டம் முடிஞ்சோன்னு ஜனங்கள் எப்பவுமே அவங்க வந்து கிட்ட வருவாங்களாம் தொடர்றதுக்கு. அவங்களுடைய அபிஷேகத்தை அவங்க தொடரணும், அவங்க கிட்ட வரணுன்றதுக்கு அப்படி ஆசைப்படுவாங்களே, அவங்க மேல அப்படி அபிஷேகம் இருக்கிறதுனால. ஒரு நாள் என்ன பண்ணா, அப்படி கூட்டம் முடிஞ்ச உடனே ஜனங்களுக்கு நடுவில் இறங்கினா கஷ்டம், ஜனங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பேக் சைட்ல இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியா அங்க அந்த கூட்டத்துக்கு சமையல் நடக்கிறதான் கிச்சன் இருந்ததுதான், அதன் வழியா பின்னால் பக்கத்துல கார் நிக்க வச்சு அந்த பக்கத்துல கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லி கூட்டம் முடிஞ்சு லாஸ்ட் பிளேயர் நடந்துட்டு போது பாட்டு பாட விட்டுட்டு டக்குனி இவங்களை இறக்கி அப்படி கூட்டிட்டு போனாங்கண்ணா. அப்படி கூட்டிட்டு போகும்பொழுது வேகமா இறக்கி அந்த அபிஷேகம் ஃபுல் அனாயிட்டிங்ல அந்த கூட்டத்துல பெருசு அந்த அனாயிட்டிங்ல இருந்துட்டு அப்படியே இறங்கி அந்த கிச்சனுக்குள்ள இறங்கி நடந்துருக்கிறாங்க. கார்ல ஏறதுக்கு இறங்கி இந்த கிச்சனுக்குள்ள இறங்கி நடக்கும்போது சமையல் செஞ்சுட்டு இருந்த மேல அபிஷேகம் சாச்சுட்டான். சமையல் செஞ்சிருந்தது தமான்னு போய் கீழே விழுந்தாங்களாம். அந்த ரூம் குள்ள நுழைஞ்ச உடனே அந்த அளவுக்கு அந்த அபிஷேகம் உங்களுக்கு வந்து வெளிப்பட்டு ஜனங்களை தாக்குச்சோம். அந்த அளவுக்கு அபிஷேகம். ஒரே ரீசன் என்னன்னா அபிஷேகத்தை மதித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நம்ம மதிக்கணும். இந்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, என் சிந்தனையில கூட துக்கப்படுத்திடக்கூடாது. கசப்புன்றது என்ன, சிந்தனையில வர்ற காரியம். கோபம் இதே இது சிந்தனையில வர்றது. என் சிந்தனையில கூட என் ஆவியானவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. யார் மேலே கசப்பை வைக்கக்கூடாது, யார் மேலே கோபத்தை வைக்கக்கூடாது, யார் மேலே எனக்கு வைராக்கி இருக்கக்கூடாது, யார் மேலே எனக்கு ஒரு எரிச்சல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுது. அப்போ ஆவியானவரை மதிக்கணும், அவரை வசனப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம தப்பு செய்யவே மாட்டோம். புரியுதுல்லா, யாரும் நம்ம தடுக்க வேண்டியதில்லை. அந்த உணர்வு நமக்கு பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் செய்யாதபடி இருப்போம். அதுதான் அபிஷேகத்தை மதிக்கிறது. அபிஷேகத்தை மதிச்சோம்னா பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எத்தனை வந்தாலும் செய்ய மாட்டீங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், சரிங்களா? அதான் உண்மை. ஆகினாலே இரண்டாவது தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இங்கே அவனை வந்து சவுல் விஷயத்திலையும் கர்த்தர் காப்பாத்தினார். அவன் சொன்னான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது குரோதமாய் பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கிறான். காரணம் என்ன, அவன் அபிஷேகத்தை மதிச்சான். அதனாலே கர்த்தர் அவனை பாவம் செய்யாதபடி அந்த உணர்வு அவனை பாதுகாத்தது. மூன்றாவது காரியம், நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி நாம பாவம் செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 16 அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் வாசிப்போம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனம்.
தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீது மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எரிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேணியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்த்த பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையின் இது இன்னும் மோசமான ஒரு கட்டம். இப்பொழுது இவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து தேசத்தை விட்டு ஓடிட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில நிறைய காலம் ஓட்டத்திலேயே போயிடுச்சு. ஒரு கட்டத்திலே சவுலுக்கு பயந்து ஓடின காலம் பெரும்பாலும் போச்சு. இப்ப அப்சலோமுக்கு பயந்து ஓடுற கட்டம் இது இன்னும் கொடுமையானது. தன் சொந்த மகனே அவனை துரத்துறான். அந்த சூழ்நிலையிலே இதுதான் சந்தர்ப்பம் என்று சந்தர்ப்பத்தை பார்த்து எதிர்பார்த்தவன் இந்த சீமேயி. இவன் சவுலுக்கு உறவினன். இவனுக்கு சவுலுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் ராஜாவும் தான். இவன் அதை வச்சுட்டு எங்க சொந்தக்காரர் தான் ராஜான்னு சொல்லிட்டு இவன் நிறைய காரியத்தை சாதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சவுலுக்கு பிறகு யோனத்தான் ராஜாவாயிருந்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு யோனத்தான் எங்க சொந்தக்காரர் தான் சொல்லி அவன் நிறைய காரியத்தினால சாதிச்சிருப்பான். ஆனால் ராஜீவ் வர டோட்டலா மாறி போச்சு. குடும்பமே மாறி போச்சு. சவுல் கிட்ட இருந்து நேராக தாவீதுக்கு போயிடுச்சு. இதனாலே அவன் ஆரம்பத்திலிருந்தே இவனுக்கு இந்த தாவீதின் மேல எரிச்சல், ஒரு பொறாமை எரிச்சல் இருந்தான். ஆனா நம்ம ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் பக்கத்துல போக முடியல. இப்ப தாவீதுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று தெரிந்த உடனே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தாவீதை தோஷிக்கணும். தாவீது நடந்து வரும்பொழுது அவனோடு கூட போர் வீரர்கள் இருக்கிறாங்க, அபிசாய் போன்ற நல்ல வீரர்களா இருக்கிறாங்க. ஆனால் அந்த நிலைமையிலே தைரியமாக தாவீதை நிந்திக்கிறான். சவுலின் வீட்டாருடைய ரத்த பழியை கர்த்தருன் மேல திரும்ப பண்ணினார் என்று சொல்லி தாவீதை தூஷிக்கிறான். வேலியாளின் மனுஷனை தொலைந்து போங்கிறான். கல்லையும் மண்ணையும் வாரி அவன் மேல வீசி அடிக்கிறான். எவ்வளவு துணிகரமா செய்யறான். தாவீது அமைதியா வரான். கூட இருக்கிற அபிஷாய்க்கு தாங்க முடியல. நான் சொன்ன மாதிரி சொல்றேன், நம்ம அமைதியா தான் கூட இருக்கிறவங்க அமைதியா இருக்க விட மாட்டாங்க. அபிஷாய் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, போய் அவன் தலைய வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த செத்த நாய் மாறி இருக்கிற அந்த சீமேயி உங்களை தூஷிக்கிறதா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, தலையாட்டுங்க, போய் அவன் தலையை எடுத்துட்டு வந்துடுறேங்கிறான். தாவீது பேசாம சரிய முடி தலையாட்டு தானே போதும், சீமை எங்க துண்டாயிட்டு இருப்பான். ஆனா தாவீது ஒரு கடன் கொடுக்கவே இல்லை. இவனும் செய்யல, அவன் தனி மனுஷனா செய்யறான். நினைச்சிருந்த ஒரு நிமிஷத்துல சீமையை கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா தாவீது செய்யல. தாவீது அமைதியா என்று சொல்றான், இன்றைக்கு தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இல்லைனா அவனால் செய்ய முடியாது. கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால் அவனை கேட்கத்தக்கவன் யார்? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஏற்படுகிற சிறுமையை கர்த்தர் பார்த்து எனக்கு கர்த்தர் அட்டத்தனையா எனக்கு பலன் தருவார். என்ன ஒரு மைண்ட் செட் பாருங்கள். இது நம்ம தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல இருதயம். நம்ம தேவ பிள்ளை நமக்கு நிந்தனையே வராதுன்னு கிடையாது, வரும். ஆனா ஒண்ணு தெரியணும், என் ஆண்டவர் அனுமதிக்காமல் என்னை யாரும் நிந்திக்க முடியாது. ஆமென். ஒருத்தர் நிந்திக்கிறான்னா கர்த்தர்கிட்ட கர்த்தர் பர்மிஷன் கொடுக்காம எனக்கு விரோத ஒருத்தன் ஒரு வார்த்தை பேச முடியாது, அது நமக்கு தெரியணும். ஐயோ பேசிட்டாங்களே நம்ம பதிலுக்கு ஒண்ணு பேசணும், பதிலுக்கு நம்ம பேசவே கூடாது, செய்யவே கூடாது. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் அமைதிக்காக பேசட்டும். கர்த்தர் அனுமதிச்சிருக்கும் போது நம்ம ஒன்னும் பேசக்கூடாது, பேசு, செய் என்ன வேணா செய், அமைதியை விட்டோம். ஏன்னா கர்த்தர் அனுமதிக்காம எனக்கு விரோதத்தை யாரும் செய்ய முடியாது. அதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அதற்கு விரோதமாய் நான் போர் செய்ய மாட்டேன். அந்த நிந்தனையின் மூலமாக எனக்கு கர்த்தர் இன்னும் ஒரு பொறுமையை அதிகரிக்க பண்ணுவார், இன்னும் சாந்த குணத்தை எனக்கு அதிகரிக்க பண்ணுவார், இன்னும் எனக்கு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் அதிகரிக்க கூட பண்ணுவார். புரியுதா? அப்ப அந்த நிந்தனைக்கு நம்ம பதிலுக்கு நம்ம சண்டை போட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஒருத்தர் நமக்கு ஒரு நம்ம சண்டை போடுறோம் பதிலுக்கு போய் நம்ம நாலு வார்த்தை நம்ம திருப்பி கேட்டோம்னா நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் போயிடும். நம்ம அமைதி காத்து கர்த்தர் அனுமதிக்கிறதுனால நடக்குது என்று சொல்லி நம்ம அமைதியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தர்கள் டோட்டலா சரண்டர் ஆயிட்டோம். நம்முடைய நிதானத்தை நம்முடைய அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளுகிறோம். அவங்க என்ன பண்ணிட்டு போடுவோம், நம்ம அபிஷேகத்தை நம்ம காத்துக் கொள்ளுவோம். அதை தாவீது நினைக்கிறான், இதற்கு பதிலாக எனக்கு கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார். அந்த பொறுமையோடு இருந்தால் நிச்சயம் சொல்றேன், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். எந்த மனுஷர் உங்களை நிந்தித்து உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அதே நபர் உங்ககிட்ட உதவிக்கு வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா அதே நபர் நமக்கு முன்னால் ஒரு தேவையோடு நிற்கிற மாதிரி கர்த்தர் செய்வார், கண்டிப்பா செய்வார். என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் தைரியமாக சொல்றேன். நிந்தித்த நபர்கள் கடைசி தன்னுடைய தேவைக்காக வீட்டு வாசல நிற்கும்படி கர்த்தர் செஞ்சிருக்கிறார், செய்வார். நாம் அமைதியை விட்டுறோம். என் அன்றியமருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். ஆகையால் நம்ம வாழ்க்கை நடப்பதெல்லாம் நன்மை கேதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28 அதைத்தான் சொல்லுகிறது. அதனால நம்ம வாழ்க்கையிலே நிதானம் காப்பான். எந்த காரியம் கர்த்தருக்கு தெரியாம எனக்கு நடக்காது இல்லையா? எனக்கு நான் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே கர்த்தருக்கு தெரியாம நடக்காது. இரண்டாவது, கர்த்தர் அனுமதிக்காம நடக்காது. ஒன்னு கர்த்தருக்கு தெரியாம நடக்காது, ரெண்டாவது கர்த்தர் அனுமதிக்காம நடக்காது, மூணாவது கர்த்தர் ஒன்றை அனுமதித்தால் அது கண்டிப்பா நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். என் தீமைக்காக கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார், என் நன்மைக்காகத்தான் இருக்கும், நன்மைக்காக தான் இருக்கும். அதை நம்ம உணர்ந்து நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். நம்மை கர்த்தர் எந்த நபர் நம்மை தூஷித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை உயர்த்தி நிற்க வைப்பார், கண்டிப்பா செய்வார். அந்த நபருக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை உயர்த்தி நிற்க வைப்பார், கர்த்தர் நம்மளை வெக்கப்பட விடவே மாட்டார். அதனால இன்றைக்கும் சொல்லுகிறேன், பொல்லாப்பு நமக்கு செய்யற நபர்களுக்கு நம்ம பதிலுக்கு பொல்லாப்புக்கு போகக்கூடாது. நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், என் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அதனால நான் பதிலுக்கிறதுக்கு எதுக்கு நான் ரிப்பீட் அதுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேன், அமைதியா இருப்பேன், பதிலுக்கு பதில் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு இருங்க. அந்த ஒரு உணர்வினால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அனுமதிக்கிறதுனால தான் நடக்குது, இதுல ஏதோ ஒரு நன்மை எனக்கு நடக்க போகுது. அதை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு வருமே தவிர உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க கண்டிப்பா இழக்கவே மாட்டீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மூன்று சந்தர்ப்பங்களில் அவன் பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் அவனை தடுத்தார். அதனாலதான் எனக்கு பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு அவர் ஸ்தோத்திரம். நான் அபிகாயில் நாபால் விஷயத்துல கர்த்தரே குறுக்கிட்டு அவன் கொள்ளுகிறதற்கு அவரே நியாயம் தீர்த்துட்டாரு. கர்த்தர் அந்த இடத்துல அவனை அப்படி கர்த்தர் காப்பாத்தினார். சவுல் விஷயத்திலே பார்க்கும் பொழுது இவனுக்கு அபிஷேகத்தை மதிக்கக்கூடிய இருதயத்தை கொடுத்து அவன் தவறு செய்யாதபடி கர்த்தர் அவன் இருதயத்திலே பாதுகாத்துக் கொண்டார். இங்கே பார்க்கும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்கிற ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாக அவன் தவறு செய்யாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்துட்டார். அதுல மூணு விஷயம் நமக்கு நல்லா புரியணும். சில நேரத்தில் கர்த்தரே நமக்காக என்ன செய்ய நம்ம தவறு செய்ய எத்தனைக்கும் பொழுது குறுக்கிட்டு பாதுகாப்பாரு. ரெண்டாவது, நம்ம அபிஷேகத்தை மதிக்கிறவங்களா நாம் இருப்போமானால் நம்ம தப்பு செய்யாதபடி கர்த்தர் நம்மளை காக்கிறாரு. மூன்றாவது, நம்ம வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாமே நன்மை கேதுவாய் நடக்கிறது என்கிற உணர்வு நமக்கு இருக்கிறதுனாலே நம்ம கண்டிப்பா தப்பு செய்யாதபடி நம்மளை கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாப்பு செய்வதற்கான சூழ்நிலைகள் பல நேரத்தில் வருகிறது. நாம் தவறி விடும்படியான வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை பிசாசானவன் பல நேரத்திலே நமக்கு முன்பாக கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் நாம் புல்லாங்கான காரியத்தை செய்து விடாதபடி கர்த்தர்தான் நம்மை தடுத்து ஆட்கொள்ளுகிறார். கர்த்தர்தான் நம்மை தடுத்து ஆட்கொள்ளுகிறார். பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் நம்மை தடுக்கிறார். நாம் பதிலுக்கு பதில் செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். முதலாவது நாம்பாலின் விஷயத்திலே அவன் பொல்லாப்பு செய்கிறதற்கு எத்தனைத்தான் தாவீது நாம்பாலை கொண்டுவிட வேண்டும் என்று நினைச்சான். ஆனால் கர்த்தரோ அவன் மனைவியின் மூலமாக அபிகாயில் மூலமாக அவனுக்கு வேண்டியதை கொடுத்து கர்த்தர் அவனை வாதித்து இவன் நியாய தீர்ப்பு செய்யாதபடி கர்த்தரே நாபாலை நியாயம் தீர்த்தார். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு குறுக்கிட்டு நம்மை தடுக்கிறார். நாம் சில நேரத்தில் அவசரப்பட்டு ஒரு தப்பான காரியத்தை செய்ய நினைக்கிறோம். அந்த காரியத்தை கர்த்தர் குறுக்கிடுகிறார். நம்மளால் செய்ய முடியாதபடி தடுத்துடுவார். இரண்டாவது காரியத்தில் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நீங்க மதிக்கணும். அது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நீங்க இழந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது இந்த பொக்கிஷத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். இந்த பொக்கிஷத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். ஒன்று சொல்லுகிறேன், நம்ம மேல இருக்கிற அனாயிட்டி அதை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். அந்த அபிஷேகம் கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம இருக்கும் பொழுதுதான் நமக்குள் நிறைவாயிருக்கும். அவரை விசனப்படுத்தக்கூடாது. நமக்குள் இருக்கிறதான நீக்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாயிருக்கிற தேவனுடைய பரிசு தாவியானவரை விசனப்படுத்திடக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. நம் சிந்தனைகளினாலே நாம் அவரை துக்கப்படுத்தியறோம். கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் இவைகள் எல்லாமே ஆவியானவரை துக்கப்படுத்தும். எல்லா விதமான கெட்ட சிந்தனைகள் எல்லாமே ஆவியானவரை துக்கப்படுத்தும். உங்கள் அபிஷேகத்தை இழந்துருவோம். தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் என்கிற பொக்கிஷத்தை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்களை சில மனுஷர்கள் செஞ்சாலும் கர்த்தர் அனுமதிக்காம அது உங்களுக்கு நடக்கலை என்றதை தெரிவாருங்க. கர்த்தர் சொல்லாம யாராலும் உங்களுக்கு விரோதமா ஒன்றும் செய்ய முடியாது என்கிறத நீங்க தெளிவாருங்க. கர்த்தர் ஒன்று அனுமதிக்கிறாருன்னா ஏதோ ஒரு நன்மை நமக்கு காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகினால் அதற்கு விட்டு கொடுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு வந்து சேரும். பதிலுக்கு பதில் செய்ய நினைக்காதீங்க. பதிலுக்கு பதில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த நபருக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். அமைதி காருங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அதே சீனையில் பின்பு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உட்காரும் பொழுது தாவீதுடைய காலில் வந்து விழுந்து தன் ஜீவனுக்காய் மன்றாடினார். தெரியுமா, இதே சீமையை கர்த்தர் கடைசியிலே தாவீது கிட்ட வந்து ஜீவனுக்காய் கெஞ்சுமடி கர்த்தர் செய்தார். தாவீது நடத்தின கெஞ்சுபடி செய்தார். கர்த்தர் சூழ்நிலை அப்படியே மாத்தி போட்டார். சூத்திரம் எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, நாங்கள் தவறு செய்யாதபடி எங்களை ஒவ்வொரு நாளிலும் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்கள் ஆண்டவர் கூட இருந்து, ஆண்டவரே நீங்க முதலாவது குறுக்கிடுகிறீங்க, இரண்டாவது அபிஷேகத்தை நாங்கள் மதிக்கும்படி செய்து அது நிமித்தம் எங்களை காப்பாத்துறீங்க, மூன்றாவது ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நடக்கிறது, உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது என்கிற உணர்வினாலே எங்களை நீங்க பாதுகாக்கிறீங்க அப்பா. இப்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்த வாழ்க்கையை தேவ பயத்தோடு பாதுகாத்து கடைசி வரைக்கும் உமக்கென்று உத்தமர்களாய் நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.